My beloved brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகளே,
this morning I wish to speak to you of eternal truths.
நான் இந்த காலையில் நித்திய வாழ்க்கை குறித்து பேசுறேன்.
And see us safely home.
நம்ம
everywhere people are in a hurry.
எல்லா இடத்திலும் மக்கள் அவசரத்தில் இருக்கிறார்கள். வார்த்தை கூட்டங்கள் நடக்கவும், பொறுப்புகள் நிறைவேற்றவும், விடுமுறைகள் கலைக்கப்பட அல்லது குடும்பங்கள் சந்திக்கப்பட விருந்து கண்டங்களோடையும் பரந்து சமுத்திரங்களோடையும் தங்களுடைய விளைவேற்ற பெற்ற மனித பரங்களை அதிக வேகமான விமானங்களும் எடுத்து செல்கின்றன. சுதந்திர வழிகளும் பக்க வழிகளும் வாகன வழிகளும் என எங்கெங்கேயும் சாலை வழிகளும் மில்லியன் கணக்கான வானங்கள் சென்றன. நம்முடைய அன்றாட விவரங்களுக்காக நாம் அவசரமாக செல்கின்ற எண்ண முடியாத காரணத்தால் ஒரு முடிவில்லாத ஓட்டமாக தோன்றுவதில்லை. மில்லியன் கணக்கான மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த அவசர வாழ்க்கை தட்டத்தில் தியானத்திற்கு நாம் எப்போதாவது சிறிது நின்றிருக்குமா? காலத்தில் அழியாத சத்தியங்களை பற்றியாவது சிந்தித்திருப்போமா? நித்திய வகைகளை ஓடும் போது அன்றாட வாழ்க்கையில் அதிகமான கேள்விகளை சொல்ல போனால் மிக அரிதானது. இரவு உணவுக்கு நாம் எதை சாப்பிடுவோம்? நாடு அறைக்கு என்ன வர்ணம் பூசலாம்? கால்பந்து ஆட்டத்திற்கு ஜூனியர் சேர்த்து கொள்ளலாமா? பிரச்சனைகள் ரொம்ப நேரம். எப்போதாவது நேசிப்பவர்கள் புண்படும் போது அல்லது காயம்படும் போது நல்ல ஆரோக்கியமான வீட்டில் நோய் பிரவேசிக்கும் போது வாழ்க்கையில் தீபம் ஒளி மங்கி இருள் மயற்ற போது இந்த கேள்விகள் இவைகளை போன்ற எண்ணிடாத அநேக கேள்விகளுக்கு அவைகள் முக்கியத்துவத்தை இழந்து போகிறது. நமது சிந்தனைகளை குவிக்கப்பட்டு அது உண்மையிலே முக்கியமானது, அது மிகவும் அற்புதமானது என நாம் எளிதாக தீர்மானிக்க முடியும். 2 ஆண்டுகளுக்கு மேல உயிருக்கு அற்புதமான ஒரு வீதியால போராட்டு கொண்டிருந்த ஒரு பெண்ணை சம்பவத்தில் நான் சந்தித்தேன். அவருடைய வீட்டை பரிபூர்ணமாக சுத்தம் படுத்துவதிலும் அழுகிய பொருட்களால் அதை நிரப்புவதிலும் அவளுடைய வியாதி முன் அவளுடைய நாட்கள் நிறைந்திருந்தன என அவள் குறிப்பிட்டாள். அவளுடைய சிகை அலங்காரம் செய்வதிலும் வாரத்தில் 2 முறை அவள் சந்தித்ததாகவும் ஆடைகள் வாங்குவதற்காக பணத்தையும் நேரத்தையும் அவள் செலவிப்பாள். சிறிய அல்லது கவனம் குறைவான கைகளால் அவளுடைய விலையேற்ற பெற்ற கருதி பொருட்கள் விழுந்தவிடம் அல்லது கொட்டுப்போய்விடாமல் அவள் எப்பொழுதுமே கவனமாக இருந்தாள். பின்னர் அவளுடைய மனித வாழ்க்கை ஆபத்தில் இருக்கிறது என்று இங்கே அவளுக்கு குறைந்த நேரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று அதிர்ச்சியுடன் செய்திகளை அவள் கேட்டாள். மருத்துவர்களின் கண்டுபிடிப்பை பற்றி அவள் கேட்டவுடனே மீதியான நேரம் எவ்வளவுதாய் இருந்தாலும் அவளுக்கு மிகவும் விலை உயர்ந்த இவைகளை பிற்பளித்தாள். அதை தனது குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் அவளுடைய வாழ்க்கையின் மையமையை சூசியத்துடனும் கழிக்க வேண்டும் என உடனே அவளுக்கு தெரியும் என அவள் சொன்னாள். இம்மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்பொழுதும் வரவிட்டாலும் கூட ஒன்றே அல்லது மற்றொரு சமயத்தில் அத்தகைய தெளிவான கண நேரங்கள் நாம் அனைவருக்கும் வருகிறது. நமது வாழ்க்கையில் எது உண்மையிலோ முக்கியம் என்று என எப்படி வாழ வேண்டும் என்று நாம் தெரிந்து வைக்க பார்க்கிறோம். பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துறவு அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணுமிட்டு திடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடரும் கண்ணிடமும் திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷங்கள் எங்கிருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஆழமான நினைவுகள் அல்லது மிகப்பெரிய தேவைகள் நமது நேரங்களில் வாழ்க்கையில் மகத்தான கேள்விக்கு ஒரு தெய்வீக பதிலை தேட மனிதன் ஆத்மா வானத்தை நோக்கி ஏற்படுகிறது. நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த வாழ்க்கையில் விட்ட பின்பு நாம் எங்க போவோம்? பர புத்தகங்களிலோ அல்லது இனிய தளத்திலோ பார்ப்பதில்லை. இந்த கேள்விக்கான பதில்கள் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. இந்த கேள்விகள் ஆன்மீகத்திற்கு அப்பால் கடந்து செல்கின்றன. அவை நித்தியத்தை தழுவுகின்றன. நாம் எங்கிருந்து வந்தோம்? ஒவ்வொரு மனிதனும் இந்த விசாரிப்பை தவிர்க்க முடியாமல் சிந்திக்கிறான், இல்லை என்றால் பேசப்படுகிறது. மார்ஸ் மேடின் மேல் அத்தோன் பட்டத்தாருக்கு அப்போஸ்தலர் பவுல் கூறினார், நாம் தேவனின் சந்தியராயிருக்கிறோம், நமது சரீரம் மாமசைகளிலும் நமது ஆணித்திய பெற்றோரின் சந்தியதாயிருக்கிறது என்று நாம் அறிந்திருப்பதால் பவுலின் உரையின் அர்த்தத்தை நாம் அறிய வேண்டும். ஆவியும் சரீரம் மனுஷன் ஆத்மா என கர்த்தர் அறிவித்தார். இப்படியாக ஆவியை தேவனின் சந்தித்து ஆவியின் பிதா என எபிரேயன் ஆசிரியன் அவரை குறிப்பிடுகிறான். சகல மனுஷருடைய ஆவிகளும் அவருடைய புத்தரமும் புத்தரிகளுமாக ஜென்மித்தார்கள். இதை பற்றி நமது ஆழ்ந்த சிந்தனைக்கு உணர்த்தப்பட்ட புலவர்கள் உள்ளத்தை தொடரும் செய்திகளை எழுதி மிக மேம்பாட்டுள்ள சிந்தனைகளை குறித்து வைத்திருக்கிறேன் என்பதை நாம் கவனிக்கிறோம். வில்லியம் வேர்ட்ஸ்வெல்த் சத்தியத்தை எழுதினார், நமது பிறப்பு ஒரு துக்கமும் மறுதியாயிருக்கிறது, நமது வாழ்க்கை நட்சத்திரமான ஆத்மா நம்முடன் எழுகிறது, எங்கேயோ மறுகிறது, தூரத்திலிருந்து வருகிறது, முழு நினைவில் அல்ல, முழுமையான நிர்வாணத்திலும் இல்ல, போய்கொண்டிருக்க மகிமான மேகங்கள் நாம் வருகிறோம். நமது வீடாருகிற தேவனிடமிருந்து நமது குழந்தைகளையும் நம்மை பற்றி பரலோகமாயிருக்கிறது. போதிக்க உணர்த்து வழிகாட்டுதலை வழிநடத்தலை கொடுக்க எடுத்துக்காட்டாயிருக்கிற பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்புகளை தியானிக்கிறார்கள். பெற்றோர்கள் தியானித்துக் கொண்டிருக்கும் போது பிள்ளைகள், குறிப்பாக வாலிபர்கள் உண்டுருவும் கேள்விகளை கேட்கிறார்கள். ஏன் நாம் இங்கே இருக்கிறோம்? வழக்கமாக ஆத்மாவுக்காக அது அமைதியாக பேசப்பட்டு, நான் ஏன் இருக்கிறேன் என் வாக்கியமாக வருகிறது. நமது ஞானமுள்ள சீஸ்டருக்காக ஒரு பூமியை உருவாக்கி நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிற அனைத்திற்கும் நாம் பெரும்படியாக தேவனின் நன்மையை இருப்பிருக்க ஒரு வாய்ப்பின் ஒரு காலத்தை நாம் அனுபவிக்கும்படியாகவும், நமது முந்தைய இதை இருந்ததை பற்றி மறுதியான ஒரு திரையுடன் நம்மை இங்கே வைத்திருப்பதற்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். ஒரு மாமிசத்தின் சரீரத்தை எலும்புகளையும் பெறுவதே பூமியில் நமது இருப்பின் அடிப்படை நோக்கத்தில் என்று என்பது தெளிவு. சுயதினத்தின் வரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரம் வழிகளில் நாம் தேர்ந்தெடுக்க நமக்கு சாக்கியம் உண்டு. கடினமான வேலை வாங்குவோரின் அனுபவத்திலிருந்து இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். நமக்கு தீமையும் இடையில் நாம் பகுதிக்கிறோம். கசப்பையும் இனப்பையும் நாம் பிரித்திருக்கிற நேரம் நம்முடைய செயல்களோடு விளைவுகளையும் இணைக்கப்பட்டிருக்கிறது என நாம் கண்டுபிடிக்கிறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாஸ்தங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு வாஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள். கொண்டிருக்கிற மகிமையான மேகங்களை ஆணித்தியத்திற்குள் நாம் வந்த போதிலும் வாழ்க்கை இரக்கமில்லாமல் முன்னேறி செல்கிறது. வாலிபம் பிள்ளைகள் பருவத்தை தொடர்ந்து மிக நுண்மையாக முதிர்ச்சி வருகிறது. வாழ்க்கையில் பாதையின் வழியாக நாம் வழியை நாம் அமைக்கும் போது பரலோக வீட்டை அடைவதன் அவசியத்திற்கான உதவிக்காக அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நமது பிதாவாகிய தேவனும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிபூர்ணத்திற்கான வழியை அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் பரிபூர்ணமாக இருப்பதை போல் பூர்ணமாக மாற நித்திய வகைகளை பின்பற்ற நமக்கு அவர்கள் கலங்கரையாக்கி இருக்கிறார்கள். வாழ்க்கையை ஒரு ஓட்டத்திற்கு அப்போஸ்தலராக பவுல் ஒப்பிட்டிருக்கிறான். எப்ரோயருக்கு அவர் வலியுறுத்தினான், நம்மை சுற்றி நெருங்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பெருமையோடு ஓட கடவோம். நமது ஆர்வத்தில் பிரசாங்கின் மதி நுட்பமான ஆலோசனைகளை நாம் கவனிக்க மறக்கப் போகிறோம். ஓடுகிற வேகம் உள்ளவர்களின் வேகம், யுத்துவதற்கு சவாரி உணர்வுக்கு சவாரியும் போதாது. உண்மையிலே முடிவு பிரியாந்தம் நினைத்திருக்கும் பவனுக்கே பரிசு சொந்தமானது. வாழ்க்கையில் ஓட்டத்தை நாம் நினைத்து பார்க்கும் போது பிள்ளைகள் பருவத்திலிருந்து மற்றொரு ஓட்டத்தை நான் நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்களும் நானும் சிறிய கத்திகளால் கையில் எடுத்துக்கொண்டு வில்லோ மரத்தின் மருத்துவான கட்டையில் சிறிய மும்பை படுகைகளை செய்வோம். முக்கோண வடிவத்தில் உள்ள படுகைகளை ஒரு இடத்தில் வைத்து யூட்டாவின் புரோவோ நதியின் சுழல் ரோடு தண்ணீர் ஒவ்வொருவருக்கும் தங்களில் படுகையை விடுவோம். ஆற்றில் கரையோரமாக தாங்கள் ஓடி சில சமயங்களில் படுகைகள் மிக வேகமாக ஓடுகிற தண்ணீரில் தவழ்ந்து போய்க் கொண்டிருப்பதையும், சில சமயங்களில் ஆழமான பகுதியில் வேகமாக போய்க் கொண்டிருப்பதையும் நாங்கள் கவனிப்போம். ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்தின் பின்பு மற்ற எல்லா படுகைகளும் முந்திக் கொண்டு ஒரு படகு ஏற்படுத்தப்பட்ட முடிவு கோட்டை நோக்கி போவதை நாங்கள் கவனித்தோம். திடீரென ஒரு சுழல் அதை சுழற்றிக்குள் இழுத்துக்கொண்டு அந்த படகு கரையோரமாக தங்கி நின்றது. சுழற்றி நின்று வந்து தண்ணீர் அதன் பாதைக்கு வர முடியாமல் போனது. கடைசியில் அதை சுற்றியிருந்த அலத்திற்கு பாதையில் பச்சை பாசைகளில் சிக்கிக்கொண்டு கரையில் ஒதுங்கி நின்றது. ஆசையமால இருக்கிற பிள்ளை பருவத்தின் பொம்மை படுகைகளை அடிக்கட்டைகளோடோ திசை காட்டும் கருவிகளோ சக்தி கொடுக்க எதுவும் இல்லை. தவிர்க்க முடியாமல் அவைகளின் இலக்கு நதியின் கீழ் நோக்கியும் குறைந்து தடங்கலமாயிருந்தது. மும்பை படுகைகளைப் போலவும் நமது பயணங்கள் வழிநடத்த தெய்வீக எண்ணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. வாழ்க்கையின் நகர்ந்து கொண்டிருக்கும் சுழற்சிகளிடம் மிக நாம் ஆணித்தியற்குள் பிரவேசிக்கவில்லை, ஆனால் சிந்திக்க காரணம் அறியும் அடைவதற்கான சக்தியுடன் பிரவேசிக்கிறோம். நமது பாதுகாப்பான திரும்பயணத்தை நிச்சயப்படுத்த அவரிடமிருந்து வழிகாட்டுதலை நாம் பெற்றிருக்க வழிகள் கொடுக்கப்படாமல் நமது நித்திய பயணத்தை நமது பரலோக பிதா நம்மை விடவில்லை. நான் ஜெபத்தை பற்றி பேசுகிறேன். அமர்ந்த மெல்லிய சத்தத்துடன் பேசுவதை பற்றி நான் பேசுகிறேன். முடிவு கோட்டை வெற்றிகரமாக தாண்ட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தையும் அடங்கியிருக்கிற பரிசுத்த வேதங்களில் நான் விட்டுவிடவில்லை. நமது அநித்திய ஊழியத்தின் சில காலத்தில் தள்ளாடம் நடை, வலுவில்லாத புன்னகை, நோயின் வேதனையும், கொடையின் மங்குதலும், வசனத்தின் வருகையும், மழைக்காலத்தின் குளிரும், மரணம் என நாம் அழைக்கிற அன்பும் கூட தோன்றம் அளிக்கிறது. பழங்காலத்து யோபுவால் சிறப்பாக கொடுக்கப்பட்ட கேள்வியை சிந்திக்கிற ஒவ்வொரு நபரும் தனக்குள் கேட்டுக்கொள்ளவான், மனுஷன் செத்தப்பின் பிழைப்பானோ? நமது சிந்தனையிலிருந்து இந்த கேள்வியை வெளியேற்ற நாம் முயற்சி செய்யும் போது அது எப்போதுமே திரும்ப வருகிறது. மனக்குலமும் முழுவதிலும் மரணம் வருகிறது. தள்ளாடு காலங்களோடு அவர்களோடு நடக்கும் போது வயதானவர்களுக்கும் அது வருகிறது. வாழ்க்கை பயணத்தில் மையத்தை அடைந்தவர்களுக்கும் அது வருகிறது. அடிக்கடி சிறு பிள்ளைகளும் சிரிப்பை அது அடைகிறது. அவரது புத்தகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவன் கிறிஸ்து ஜெபம் மற்றும் குறிப்பாக ஆணித்திய போன்ற கிறிஸ்துவ நம்பிக்கைகளை ராபர்ட் பிளாஷ்போர்ட் ஆற்றலின் தாங்கினார். நமது ஜீவத்தின் முடிவு மரணமே என்று மாறாக அதை யாராலும் நிரூபிக்க முடியாது என அவர் துணிவோடு உறுதி செய்தார். பின்னர் ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது. நாதகத்தின் அவரது சுவர் திடீரென தூசியாக இழந்து போனது. அவர் தனியாக பாதுகாக்க பற்றி நின்றார். அவர் கேலி செய்த கைவிட்ட விசுவாசத்தின் பாதையை கூற ஆரம்பித்ததை மெதுவாக அவர் உணர்ந்தார். அவருடைய பார்வையின் இந்த மகத்துவமான மாற்றத்திற்கு காரணம் என்ன? அவருடைய மனைவி மறைத்து போனார். அவருடைய மறைக்கூடிய அனைத்தையும் விழுந்து கிடந்த அறைக்கு அவர் உடைந்து உள்ளத்தோடு சென்றார். அவர் மிகவும் நேசித்த அந்த முகத்தை மீண்டும் அவர் பார்த்தார். வெளியே வந்து அவருடைய ஒரு நண்பரிடம் அவர் சொன்னார், இது அவளே இருந்தும் இது அவள் இல்லை, எல்லாமே மாறி போனது. முன்பு இருந்த ஒன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது, முன்பு இருந்ததே போல் அவள் இல்லை. அது ஆத்மாவை இல்லை என்றாலும் அது போக முடியுமா? பின்னர் அவள் எழுதினால், மரணம் என்பது சில மக்கள் கற்பனை செய்வதை போன்றதால் இது மற்றொரு அறைக்கு போவதை போன்றது. அந்த மாற்று அறையில் நேசமுள்ள பெண்களையும் ஆண்களையும் நான் நேசித்து எழுந்த போன அன்பான பிள்ளைகளையும் நான் காண்போம். என்னுடைய சகோதர சகோதரிகளே, மரணம் முடியவில்லை நான் அறிவோம். காலங்கள் முழுவதிலும் இந்த சத்தியம் ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகளால் போதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் முடிய பரிசுத்த வேதங்களிலும் இது காணப்படுகிறது. மரகன் புத்தகத்தில் குறிப்பிட்ட ஆறுதலின் வார்த்தைகளை நாம் படிக்கிறோம். இதோ மனிதருக்கு உயிர்த்தெழுதலுக்கும் இடையே ஆத்மாவின் நிலை என்ன என்பதையும் குறித்து இதோ ஒரு தூதனால் எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சகல மனுஷனுடைய ஆவிகளும் இந்த சாவுக்கேதுவான சரீரத்திலிருந்து வெளியே போனவுடன் அது நல்லவர்களோ தீவர்களோ சகல மனுஷனுடைய ஆவிகளுக்கு அவர்களுக்கு ஜீவன் தந்த தேவனுடைய இல்லத்திற்கு எழுத்தப்படும்.
That the spirits of those who are righteous are received into a state of happiness.
மேலும் சம்பிக்க போவது இல்ல, நீதிமான்கள் ஆவிகள் பரதேசம் என்று இலைபரம் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிற மகிழ்ச்சி ஸ்தானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அங்கே அவர்கள் சகல தேவைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இலைபருவார்கள். ரட்சிகர் சிலர் அறையப்பட்டு அவருடைய சரீரம் கல்லறையில் 3 நாட்கள் வைக்கப்பட்ட பின்பு ஆவி மீண்டும் பிரவேசித்து கல் பேய்க்கப்பட்டு உயிர்த்தெழுந்த மீட்பர் ஒரு சாவாத மாமிச சரீரத்துடன் எலும்புகளுடன் தரித்திரவாக நடந்து சென்றார். மரியாளும் மற்றவர்களும் கல்லறை அடைந்த போது பிரகாசமான அங்கித்த தரித்து இருவரை பார்த்து, அவர்கள் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரால் தேடுகிறது என்ன? அவர் இங்கில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என அவர்கள் சொன்ன போது, மனசின் செத்தப்பின் பிழைப்பானா என்று யோக்கோபின் கேள்விக்கு பதில் வருகிறது. செலஸ்டியல் மகிமையை நாம் நாடுகிறோம். தேவனுடைய சமூகத்தில் வாழ்வே நாம் விரும்புகிறோம். நித்திய குடும்பத்திலே நாம் அங்கத்தினராக வேண்டும். வாழ்நாள் முழுவதும் பிரசாதத்திலும் நாடுவதிலும் மனம் திரும்புவதிலும் இறுதியாக சந்தித்தாலும் அத்தகைய ஆசீர்வாதங்கள் பெறுகிறது.
Where did we come from?
நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் ஏன் இங்கே இருக்கிறோம்? இந்த வாழ்க்கைக்கு பின் நாம் எங்க போவோம்? இனி இந்த பிரசவ கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு இருக்க அவசியமில்லை. நான் பேசிய காரியங்கள் மெய்யானவை. என்னுடன் ஆத்மாவின் ஆழங்களில் இருந்து முழு தாழ்மையுடன் நான் சாட்சி அளிக்கிறேன். அவரது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு நமது பரலோக பிதா கூறுகிறார், காணாமல் போன பிள்ளைகளுக்காகவும் மந்த புத்தியுள்ள குமாரத்தியவர்கள் உள்ளவர்களுக்காகவும் வழி தவறி போன வாலிபர்களுக்காகவும் கடமை தவறி போன் பெற்றோர்களுக்காகவும் அவர் அக்கறை உள்ளவர்களாயிருக்கிறார். இவர்களுடன் அனைவருடனும் இரக்கமுள்ளவராக போதிக்க பேசுகிறார், திரும்ப வா, வீட்டிற்கு வா, என்னிடத்தில் வா. இன்னும் ஒரு வாரத்தில் நாம் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுவோம். ரட்சகரின் வாழ்க்கைக்கு, அவரது மரணத்துக்கு, அவரது உயிர்த்தெழுதலுக்கு நமது சிந்தனைகளை திரும்பும். அவர் ஜீவிக்கிறார் என்றும் நமது வெற்றிகரமான திரும்புதலுக்கு அவர் கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவருடைய விசேஷ சாட்சியாக நான் உங்களுக்கு சாட்சி அளிக்கிறேன். அத்தகைய ஒரு திரும்புதல் நாம் முடியதா இருக்க அவருடைய பரிசுத்த நாமத்தில் நமது ரட்சிக்கிறோம் மீட்பெறமான இயேசு கிறிஸ்துவின் எபிக்கிறேன். ஆமென்.